நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் இந்த வார முக்கிய செய்திகள். வாசிப்பவர் ரைசர். டஸ்மேனிய மாநிலத்தில் லிபரல் கட்சி தலைவரான அரசு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இழந்ததை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அங்கு இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 35 தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 400,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி படைத்தவர்கள். லிபரல் கட்சி 4வது தடவையாக வெற்றி பெறுமா, அல்லது லேபர் கட்சி வெற்றி பெறுமா, அல்லது எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை மீண்டும் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அமைந்துள்ள குரோக்கஸ் சிட்டி ஹாலில் ஆயுததாரிகள் உழைந்து நடத்திய தாக்குதலிலும் தொடர்ந்து அரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்திலும் குறைந்தது 40 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் அதிகமான மக்கள் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலை தீவிரவாதிகளின் தாக்குதல் என்று ரஷ்யா வர்ணித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தும் அமெரிக்காவின் தீர்மானம் ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு சபையில் தோல்வி கண்டது. அமெரிக்கா இந்த பிரச்சனையை அரசியலாக்குகிறது என்று சீனாவும் ரஷ்யாவும் கூறி இந்த தீர்மானத்தை தங்களது வீட்டோ அதிகாரம் மூலம் முறியடித்தன. இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆந்தனி பிளின்கன் மத்திய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல நாட்டு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பிரிட்டனின் இளவரசி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கேத்தரின் தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டு தாம் அதற்கு சிகிச்சை பெற்று வருவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே மன்னர் சார்ல்ஸ் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவது நினைவுகூரத்தக்க அம்சம். ஆஸ்திரேலியாவில் விமானம் கிளம்புவதும் வந்தடைவதும் தாமதமாகும் காலம் அதிகரித்து வருவதாக அரசின் புள்ளி விவரம் கூறுகிறது. 1 விமானம் தாமதமாகிறது என்றும், குறிப்பாக மெல்பர்ன் டார்வின் விமானத்தடம் அதிக தாமதமாவதாகவும் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே இந்த வாரம் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. கேன்பராவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரிட்டன் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஆஸ்திரேலிய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்று 4 பேரும் கலந்து கொண்டார்கள். ஆஸ்திரேலியா வாங்கவிருக்கும் நியூக்ளியர் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தை விரைவுபடுத்தும் நோக்கில் ஆஸ்திரேலியா பிரிட்டன் நிறுவனத்திற்கு $5 பில்லியன் வழங்க முன்வந்துள்ளது. இது இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று பிரிட்டன் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிராண்ட் ஷாப்ஸ் கருத்து வெளியிட்டார்.
This announcement today is extremely important and it's going to mean that there are jobs provided both here but also at home in the United Kingdom as well as we club together, as we pull our best people, our best brains, our best ideas together to build these nuclear-powered submarines.
ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்ற குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவு அதிகரித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் வரை என்ற ஓராண்டில் மட்டுமே சுமார் 5.5 லட்சம் பேர் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறியுள்ளார்கள். லேபர் கட்சி அதிக குடியேற்றவாசிகளை அனுமதித்து விலைவாசி உயர்வு ஏற்பட காரணமாவதாக எதிர்க்கட்சி கூறுவதை ஃபெடரல் கல்வித்துறை அமைச்சர் ஜேசன் கிளேர் நிராகரித்தார்.
A big part of those migration numbers are students, international students that have come back to Australia after the pandemic, either to finish a degree or to start a degree. The forecasts show that migration is expected to go down over the next year or so. We want it to go down, but we've also got to build more houses. We've got to build more homes for Australians.
சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் லி ஆஸ்திரேலியா வந்திருந்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, மனித உரிமை, இரு நாட்டு உறவு என்று சீனாவுடன் தமது பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங் கருத்து வெளியிட்டார்.
You and I also agreed on the importance of dialogue between our two countries, not just to take forward our shared interests, but also to exchange views on the issues that matter to us and to navigate wisely any differences we have.
இந்த வார முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.